आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். 543 மக்களவைத் தொகுதிகளில் 190 இடங்களுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இங்கிருந்து வெற்றியாளரை பற்றி மக்கள் பொறுமை இழக்கத் தொடங்கும் ஒரு கட்டத்தில் தேர்தல் நுழைகிறது. விவாதங்களில் ஒரு கணம் பாஜக வெற்றி பெறுகிறது, அடுத்த கணம் அது இந்திய கூட்டணி. 2019 ஆண்டின் முடிவுகளின்படி பாஜகவிற்கும் இந்திய கூட்டணிக்கும் 7% வித்தியாசம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த இடைவெளியை நிரப்ப முடியும், ஆனால் அது எளிதான காரியம் அல்ல. 2 88 இடங்களில் பாஜக 54 இடங்களையும் காங்கிரசுக்கு 18 இடங்களும் கிடைத்தன. 2 பிறகு ராஜஸ்தானில் தேர்தல் முடிந்தது. 10 காங்கிரஸ் இங்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 25 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றது. இந்த முறை காங்கிரஸ் கணக்கு திறக்குமா? பாஜக 5 இடங்களுக்கு மேலிழக்குமா? உடனடி முடிவுக்கு வருவதற்கு முன், 2019 தேர்தலில் ராஜஸ்தானில் பாஜக 2 முதல் 6 வாக்குகள் வித்தியாசத்தில் பல இடங்களை வென்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2019 ஆண்டில் பாஜகவின் வாக்குகள் சுமார் 59%, காங்கிரசின் வாக்கு சதவீதம் 35% இருந்தது. 25% வாக்குகள் அவர்களை விட்டு விலகும் அளவுக்கு பாஜகவுக்கு எதிரான அலை இருக்கிறதா? இது நடந்தால் 2024 தேர்தலில் இது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும். எனவே ராஜஸ்தானில் இருந்து வரும் செய்திகளை கவனியுங்கள். இது நடக்குமா? அல்லது வாக்கு வித்தியாசம் மிகக் குறைவாக இருந்தால் ஒரு சிறிய மாற்றம் கூட பாஜகவுக்கு அனைத்து இடங்களையும் கொடுக்கும். நிபுணர்கள் இதை ஏற்கவில்லை. பாஜக 5 முதல் 10 இடங்களை இழக்கும் என்று பேசுகிறார்கள். கேள்வி என்னவென்றால், பாஜக மீது வெறுப்பு இருந்தாலும் இவ்வளவு வாக்குகள் பாஜகவின் முகாமிலிருந்து மாறுமா? 2019 தேர்தல் வேறு. புல்வாமாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல் மற்றும் பாலகோட் தாக்குதல் காரணமாக வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிக்கவில்லை, பாகிஸ்தானுக்கு பதிலளிப்பதாக உணர்ந்து தங்களை இராணுவ வீரர்களாக கருதத் தொடங்கினர். இம்முறை இந்த பகுதிகளில் 6 பேரணிகளை நடத்திய பிரதமர் அக்னிவீர் திட்டத்தை பற்றி பேசவில்லை. எப்படியிருந்தாலும் பிரதமர் மோடி அக்னிவீரனின் குணங்களை எடுத்துரைத்திருந்தால் ஜுன்ஜுனு முதல் சுறு வரையிலான இளைஞர்கள் அவரை பற்றி ஆர்வமாக இருக்க மாட்டார்களா? இளைஞர்கள் அக்னிவீர் யோஜனா திட்டத்தை மறந்து 2019 போல் பாஜகவுக்கு வாக்களிப்பார்களா? 2019 அன்படி ராஜஸ்தான் பற்றி பாஜக கவலைப்பட வேண்டாம், ஆனால் முதல் கட்ட வாக்குப்பதிவு 6% குறைந்துள்ளது என்ற செய்தி வந்தவுடனேயே பிரதமரின் மொழி மாறிவிட்டது. பன்ஸ்வாரா பேரணியில் அவர் முஸ்லிம்கள் மற்றும் மங்கள் சூத்ரா பற்றி பேச ஆரம்பித்தார். முதல் கட்டத்திலேயே அதை பிரதமர் மோடி உணர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் சுறு பேரணியில் மேடையே அல்ல, சாவடிகளை கவனித்துக் கொள்ளுமாறு பாஜக தொண்டர்களை அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் 2 தேர்தலுக்கான பேரணியில் பிரதமரின் உரையில் பொய்யும் வகுப்புவாதமும் நிறைந்திருந்தது. பன்ஸ்வாரா பேரணியில் மங்கள் சூத்ராவை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் முஸ்லிம்களை பிளவுபடுத்தும் என்று மோடி பேசினார். மாநில சிறுபான்மை முன்னணி தலைவர் உஸ்மான் கனி இந்த அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்ததால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கட்சியின் நம்பகத்தன்மையை அவர் காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. பன்ஸ்வாராவில் பிரதமரின் அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த கானி, இந்த அறிக்கையால் ராஜஸ்தானில் கட்சி சில இடங்களை இழக்கக்கூடும் என்று கூறினார். இந்திய வரலாற்றில் வெறுப்பு பேச்சுக்காக நோட்டீஸ் பெற்ற முதல் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். மோடியின் இந்த வெறுப்பு பேச்சு ராஜஸ்தானில் உள்ள 25 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற உதவுமா? சுவாதி மாத்தூர் மற்றும் பானு பிரதாப் சிங் ஆகியோர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பாஜக 15 இடங்களை கூட எட்டுவது கடினம் என்று தெரிவிக்கின்றனர். வகுப்புவாதமும் வெறுப்பும் பொய்யும் நிறைந்த இந்த பேச்சு பாஜகவின் கோட்டையை காப்பாற்றியதா அல்லது ராஜஸ்தான் மக்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லையா என்பதை அனைவரும் ராஜஸ்தான் முடிவுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். ராஜஸ்தானின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும். இப்படியெல்லாம் வாக்காளர்கள் செல்வாக்கு பெற்றால் என்ன செய்ய முடியும்? பீகார் மற்றும் மகாராஷ்டிராவில் பிற்பகல் 3 வரை வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாகவே இருந்தது. மாலை 5 நிலவரப்படி பீகாரில் 53.03 விழுக்காடு வாக்குகளும் மகாராஷ்டிராவில் 53.51 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகின. பீகாரில் உள்ள இந்த வாக்குச் சாவடிகளுக்கு வெளியிலிருந்து வரும் வாக்காளர்களை பார்த்து மாநிலத்தின் பொருளாதார ஆய்வு நடத்தலாம். ஆனால் அதிலிருந்து அரசியல் கணக்கெடுப்பு நடத்த முடியாது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நிதிஷ்குமாரின் தொடர்ச்சியான ஆட்சியில் பீகார் இந்த அளவுக்கு முன்னேறியிருந்தால் நரேந்திர மோடியின் 10 ஆண்டுகளில் பீகார் இன்னும் மேலே செல்ல வேண்டியிருக்கும் என்பதை வெளியில் உள்ள மக்களின் உடைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒருவேளை மக்கள் இதுவரை தங்கள் பயணத்தில் திருப்தி அடைந்திருக்கலாம். தொடர்ச்சியான வறுமை அவர்களை பொருளாதார வளம் பற்றிய கனவில் கூட தொலைத்துள்ளது. பொருளாதார ஆய்வு நடத்தலாம், ஆனால் அரசியல் கணக்கெடுப்பு கடினமானது. பகல்பூரில் பிற்பகல் 3 மணி வரை 40% வாக்குப்பதிவு கூட நடைபெறவில்லை. பூர்ணியா மற்றும் கதிகாரில் சுமார் 47% வாக்குகளும், கிஷன்கஞ்சில் 45.58% வாக்குகளும் பதிவாகின. இருப்பினும் பீகாரில் உள்ள 5 தொகுதிகளிலும் 50%-க்கும் குறைவாகவே வாக்குகள் பதிவாகியுள்ளன. முதல் கட்டமாக பீகாரில் 4 இடங்களில் வாக்குப்பதிவு நடந்தது. மொத்த நாட்டிலேயே மிகக் குறைவான வாக்கு சதவீதம் 50%-க்கும் குறைவாக இருந்தது. 2வது கட்டத்தில் பிற்பகல் 3 மணி வரையிலான புள்ளி விவரங்களும் ஊக்கமளிப்பதாக தெரியவில்லை. மற்ற மாநிலங்களிலிருந்து மக்கள் வாக்களிக்க வரவில்லையா, அல்லது இந்த மாவட்டங்களில் வசிக்கும் மக்களும் உற்சாகம் காட்டவில்லையா? இதன் மூலம் பீகாரில் 9 இடங்களுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. அமைதியான நிலையில் 7 கட்டங்களாக தேர்தலை நடத்துவதன் அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 14 இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் இடஒதுக்கீடு மற்றும் ஹிஜாப் விவகாரம் சூடுபிடித்தது, ஆனால் பாஜக தோல்வியடைந்தது. அதனுடன் ஊழல் விவகாரமும் இணைக்கப்பட்டது. இந்த முறை பாஜக JDS உடன் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிடுகிறது. அதன் தலைவர் HT தேவேகவுடா தனது ஆட்சிக் காலத்தில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது என்று பெருமிதத்துடன் கூறுகிறார். பிரதமர் மோடி மத்திய பிரதேசம் மற்றும் பிற இந்தி மாநிலங்களில் இதை ஒரு பிரச்சினையாக ஆக்கினார். ஆனால் ஒருமுறை கூட தேவேகவுடாவை குறிவைக்கவில்லை. குஜராத்திலும் பல முஸ்லிம் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு உள்ளது. பீகாரில் 1978 முதல் பிற்படுத்தப்பட்ட சாதி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. முங்கேரிலால் அறிக்கையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டபோது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த முறை பாரத ரத்னா விருது பெற்ற கர்பூரி தாக்கூர் காலத்தில் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இது குறித்து பிரதமர் கேள்வி எழுப்ப முடியுமா? கேள்வியே இல்லை. பத்திரிகைகள், சேனல்கள் இவற்றையெல்லாம் பொதுமக்களிடம் இப்படிச் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையில்தான் அவரது முழு பேச்சும் அமைந்துள்ளது. யார் கேட்டாலும் அது கர்நாடகாவில் மட்டும்தான் என்று உணர்வார்கள். பிரதமர் அவர்கள் பெயரில் ஏதேனும் பொய் சொன்னால் அது வாக்குகளை உருவாக்கும் அளவுக்கு மக்கள் முஸ்லிம்களை வெறுத்தார்களா? இந்த தொழிற்சாலை ஆச்சரியமாக இருக்கிறது. பிரபாஷ் ஜோஷியின் மற்றும் #39 ஹிந்து ஹோனே கா தர்மா மற்றும் #39 புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா? இந்த புத்தகம் குக்கு FM-இல் ஆடியோபுக் வடிவில் கிடைக்கிறது. பிரபாஷ் ஜோஷியின் இந்த புத்தகம் இந்து மதத்தையும் இந்துத்துவ அரசியலையும் புரிந்து கொள்ள உதவும். குக்கு FM தளத்தில் 5000-க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இலவசமாக கேட்கலாம். குக்கு FM-க்கு சந்தா செலுத்துவதன் மூலம் 7 நாட்களுக்கு இலவச சோதனையை பெறுவீர்கள். 7 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் சந்தா கட்டணம் செலுத்த வேண்டும். பாஜக வேட்பாளர் ஒருவரின் வீட்டிலிருந்து 4.80 கோடி பணத்தை தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் மீட்டுச் சென்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிக்கபல்லாபுரா தொகுதியில் பாஜக வேட்பாளர் KE சுதாகர் போட்டியிடுகிறார். மதத்தின் பெயரால் வாக்கு கேட்டு வீடியோ வெளியிட்டதாக தேஜஸ்வி சூர்யா மீதும் இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேஜஸ்வி சூர்யா இன்று பல வீடியோக்களை வெளியிட்டார். ஒரு வீடியோவில் ராமர் கோவில் என்ற பெயரிலும், மற்றொரு வீடியோவில் 370வது சட்டப்பிரிவு நீக்கம் என்ற பெயரிலும் வாக்கு கேட்டு இருந்தார். தேஜஸ்வி சூர்யா பெங்களூரு தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். 3வது முறையாக வெற்றி பெறுவாரா? முடிவுகள் வரும் நாளுக்காக இந்த கேள்வியை வைத்திருங்கள். பெங்களூரு தெற்கில் 49.37% வாக்குகள் மட்டுமே நடந்துள்ளன. மாலை 5 மணி வரை இதுதான் இந்த எண்ணிக்கை. மேலும் அதிகரிக்கலாம். பெங்களூரில் 4 மக்களவைத் தொகுதிகள் உள்ளன. இந்த 4 இடங்களிலும் மாலை 5 மணி வரை சராசரியாக 53%, கர்நாடகாவின் 14 இடங்களில் மாலை 5 மணி வரை சராசரியாக 63.9% இருந்தது. ஆனால் வெளிப்படையாக மதத்தின் பெயரால் வாக்கு கேட்பது, தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாலும் இந்து முஸ்லிம் தவிர வேறு எந்த பிரச்சினையும் இல்லை என்பதையே காட்டுகிறது. தேர்தலில் வெற்றி பெறுவது எவ்வளவு சுலபம்? ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களை குறிவைப்பது வேலையின் சாதனை சரியில்லாத போதுதான் எழுகிறது. எனினும் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பிரச்சினை இந்த நாட்டில் எண்ணற்ற மக்களை எம்எல்ஏக்களாகவும் எம்பி களாகவும் ஆக்கியுள்ளது என்பதும் உண்மை. இந்து அடையாளம் என்பதும் எம்பி அதன் பெயரில் வாக்குகளை பெற முடியும் போது ஒரு எம்பி பொது பிரச்சினைகளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 இடங்களில் பாஜக 25 இடங்களை கைப்பற்றியது. இன்று வாக்குப்பதிவு நடைபெற்ற 14 தொகுதிகளில் பாஜக 11 இடங்களை பெற்றிருந்தது. 14 தொகுதிகளிலும் கூட்டணி வெற்றி பெறும் என்று HD தேவேகவுடா கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வெங்கடரமண கவுடாவை எதிர்த்து JDS முன்னாள் முதல்வர் குமாரசாமி போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் புல்வாமா மற்றும் மோடி காரணி பற்றி ஊடக பகுப்பாய்வு எழுதியது. ஆனால் இந்த முறை அத்தகைய பிரச்சினை வாக்காளர்களை ஆதிக்கம் செலுத்தவில்லை. காங்கிரஸை தோற்கடிக்க பாஜக உடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் என்று தேவகவுடா கூறியிருந்தார். காங்கிரஸால் இந்த முறை சறுக்க முடியுமா? அப்படி நடந்தால் யாருடைய இடங்களை பறிக்கும்? ராஜஸ்தானைப் போலவே இந்த மாநிலத்திலும் தனது செயல்திறனை மேம்படுத்த காங்கிரஸ் நம்புகிறது. காங்கிரஸின் 5 உத்தரவாத திட்டம் பாஜகவுக்கு கடும் போட்டியை அளித்து வருகிறது. அது தாக்கத்தை ஏற்படுத்தினால் காங்கிரஸின் செயல்பாடு மேம்படும். சித்தராமையாவும் DK சிவகுமாரும் தங்கள் தலைமைத்துவத்தையும் தேர்தல் திறமையையும் மீண்டும் இங்கு மீண்டும் செய்ய வேண்டும். 2019 பாஜக 300 இடங்களுக்கு மேல் பெற்றது. கர்நாடகாவின் வெற்றி அதற்கு முக்கிய பங்களிப்பை அளித்தது. பல 1000 கோடி மதிப்பிலான நன்கொடைகள், மனித வளம், புலனாய்வு அமைப்புகளின் அதிகாரம், கோடி மீடியா அமைப்பு என பாஜகவிடம் உள்ளது. இந்த கட்சி கணக்கு திறக்காத இடங்களிலும் எல்லா வகையிலும் பலமாக தெரிகிறது. பிஜேபி பேரணிகளை பார்த்தால் வெற்றி பெற முடியாத இடங்களில் கூட பாஜகதான் வெற்றி பெறும் என்பதை உணர்வீர்கள். நரேந்திர மோடியின் 10 ஆண்டுகளில் ஜெயிக்க முடியவில்லை என்பது பெரிய விஷயம். இந்த முறை கேரளாவில் பாஜக கணக்கு திறக்குமா? நரேந்திர மோடி 2014 முதல் நாட்டின் அரசியலை ஆட்சி செய்து வருகிறார். கேரளாவில் பாஜக பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. 2014 இங்கு பிரமாண்ட பேரணிகளை நடத்தி வருகிறார் மோடி. சில நேரங்களில் இங்குள்ள மடங்களை மகிழ்விக்க முயல்கிறார். சில சமயங்களில் கிறிஸ்துவ அமைப்புகளும் இதில் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. எல்லாம் முடிந்தது. ஆனால் கேரளாவில் 10 வருடங்களில் பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. இந்த முறை ஜெயிக்குமா? தேர்தலின் போது மற்றும் கோட் கேரளா ஸ்டோரி மற்றும் கோட் தூர்தர்ஷனில் 2 முறை ஒளிபரப்பப்பட்டது. இதற்கு கேரள அரசே கண்டனம் தெரிவித்ததுடன் வல்லுநர்களும் இந்த படம் தொடர்பான பல விஷயங்களை தவறாக நிரூபித்துள்ளனர். கேரள பாஜக தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து வயநாட்டில் போட்டியிடுகிறார். அனைத்தையும் பாஜக செய்கிறது. இது ஒரு பிரச்சார படத்திலிருந்து கூட எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளது மற்றும் 2 முறை ஒளிபரப்பப்படுகிறது. கேரளாவின் 20 இடங்களில் அதன் கணக்கு இந்த முறையும் பூஜ்யமாக இருக்குமா அல்லது திறக்குமா? தமிழகத்தை பற்றியும் அதே கேள்வி கேட்கப்படுகிறது. கர்நாடகாவில் பாஜகவின் வாக்கு சதவீதம் குறைந்தால் 2024 வெற்றி தென்மாநிலங்களில் மங்கிவிடும். தென்னிலங்கை பாஜகவை முற்றிலுமாக நிராகரித்துவிட்டதாகவே பார்க்கப்படும். இப்போது உத்தரப்பிரதேசத்திற்கு வருவோம். இங்கு 8 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காசியாபாத், கௌதம் புத்தநகர் மற்றும் மதுரா ஆகியவை பாஜக தொகுதிகளாக உள்ளன. வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நிற்கும் வாக்காளர்கள் அந்த வேட்பாளர்களின் அதிர்ஷ்டத்தை மாற்ற வந்துள்ளனர். தங்களை அல்ல, பலர் அடையாளம் காணவில்லை. யாரை பற்றி சமீபத்தில் சிலர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேலையும் செய்யாமல் தேர்தலில் வெற்றி பெறலாம். பல வேலைகளை செய்தும் தேர்தலில் தோல்வியடையலாம். இந்திய அரசியலில் வெற்றி தோல்விக்கு நிலையான சூத்திரம் இல்லை. மதுரா மற்றும் மீரட் தொகுதிகளில் 2 திரைப்பட நடிகர்கள் போட்டியிடுகின்றனர். ஹேமமாலினியின் பல நேர்காணல்கள் ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டன. அதில் அவர் தனது வேலையை பற்றி பேசும்போது பலவீனமாக இருக்கிறார். ஆனால் ஹேமமாலினி 10 ஆண்டுகளாக அங்கு எம்பியாக இருக்கிறார். அவள் வேலையால் வெற்றி பெறுகிறாளா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று யோசிக்க வேண்டும். இம்முறையும் ஹேமமாலினி வெற்றி பெற்றால் இந்தியாவின் தேர்தல்களை நரேந்திர மோடி அலையின் கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு பாஜக தலைவர்கள் மதுராவில் ஹோலி பற்றி பலமுறை பேசியிருக்கிறேன். மோடி மற்றும் யோகி இருவரும் காசி, அயோத்தி மற்றும் மதுராவின் சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியுள்ளனர். மீரட்டில் ஹேமா மாலினியைப் போலவே அருண்கோவிலும் கேள்விகளுக்கு முன்னால் தள்ளாடுகிறார். இருப்பினும் UP-இல் பாஜகவின் தன்னம்பிக்கையால் எங்கிருந்தும் வேட்பாளர்களை நிறுத்த முடியும். உத்தரப்பிரதேசத்தில் மதுராவில் மிகக் குறைவான வாக்குகள் பதிவாகியுள்ளன. அனைவரின் பார்வையும் பாக்பத் இருக்கையின் மீதுதான். பாஜக வேட்பாளருடன் சமாஜவாதி வேட்பாளர் போட்டியிட முடியுமா? உத்தரப்பிரதேசத்தில் முதல் கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவாகின. இரண்டாவது கட்டத்தில் மாலை 5 மணி வரையிலான தரவு நாட்டிலேயே ஊபி. இந்த நேரத்தில் வாக்காளர் ஆர்வமாக இருந்ததாகவோ அலட்சியமாக இருந்ததாகவோ எந்த கட்சியும் கூற முடியாது. அனைவரும் கோரிக்கை வைப்பார்கள். சொல்லப்போனால் குறைந்த வாக்குப்பதிவு பற்றி எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. மதப்பிரச்சினை இனி இளைஞர்களிடையே உற்சாகத்தை உருவாக்கவில்லையா? ஏன், 10 வருடங்கள்தான் ஆகிறது. எந்தவொரு இளைஞனும் குறைந்தபட்சம் 20 வருடங்கள் இளமை பருவத்தை இந்த பிரச்சினையில் வீணடிக்கலாம். இந்தி பேசும் மாநிலங்களின் இளைஞர்கள் மதப்பிரச்சினையில் அவ்வளவு சீக்கிரம் சலிப்படைவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. 10 வருட கடின உழைப்பு அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்தி பேசும் மாநிலங்களின் இளைஞர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு என்னிடம் சில கேள்விகள் உள்ளன. இந்தி பேசும் மாநிலங்களின் வாக்காளர்கள் எவ்வளவு நேரம் எத்தனை பேரணிகள் மற்றும் உரைகளில் இதையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள்? முதல் வரியில் மற்றும் குவோட் முஸ்லிம் மற்றும் குவோட், இரண்டாவது வரியில் மற்றும் குவோட் கோவில் மற்றும் குவோட், மூன்றாவது வரியில் மற்றும் குவோட் மாஃபியா மற்றும் குவோட், நான்காவது வரியில் மற்றும் குவோட் மங்களசூத்திரம் மற்றும் குவோட், ஐந்தாவது வரியில் மற்றும் குவோட் ஒலிபெருக்கி மற்றும் குவோட் புல்டோசர் மற்றும் குவோட் என்று வரும் அதே விஷயம். 6வது வரி 7வது வரியில் மீண்டும் மற்றும் குவோட் கோவில் மற்றும் குவோட், மீண்டும் 8வது வரியில் மற்றும் குவோட் முஸ்லிம் மற்றும் குவோட். ஆனால் எந்த வரியிலும் வேலைவாய்ப்பு குறிப்பிடப்படவில்லை, கல்லூரி குறிப்பிடப்படவில்லை. இப்படி பேசத் தெரிந்தாலும், 100 பேரணிகளில் ஒரே பேச்சை திரும்ப திரும்ப சொல்லத் தெரிந்தாலும், பல வருடங்களாக ஒரே பேச்சால் சலிப்படையாமல் இருக்கும் திறமை இருந்தால், நான் சொல்வதைக் கேளுங்கள். எந்த ஹிந்தி பேசும் மாநிலத்திலும் நீங்கள் தலைவராகலாம். ஆனால் ஒரு கேள்வி உள்ளது. அத்தகைய அரசியல் உங்களுக்கு வேண்டுமா? இந்த வகுப்புவாத விஷம் உங்களுக்கு அதிகார அமிர்தத்தை தரும். ஆனால் உங்களுக்கு அத்தகைய அமிர்தம் வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இப்போது மகாராஷ்டிராவுக்கு செல்வோம். அங்கு இன்று 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இம்முறை 2 கட்சிகள் இரண்டாக பிரிந்துள்ளன. NCP சரத்பவாரின் NCP மற்றும் அஜித் பவாரின் NCP என பிளவுபட்டுள்ளது. சிவசேனா உத்தவ் மற்றும் சிவசேனா ஷிண்டே என பிரிந்துள்ளது. பாஜக MSPக்கு உத்தரவாதம் அளிக்க மறுத்துவிட்டது. ஆனால் அதன் கூட்டணி கட்சியான அஜித் பவாரின் NCP தனது தேர்தல் அறிக்கையில் இம்ஸ்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிப்பதாக உறுதியளித்துள்ளது. ஒரு அற்புதமான விளையாட்டு நடக்கிறது. கோடி மீடியாவில் இதுபற்றி ஏதேனும் தீவிர விவாதத்தை பார்த்தீர்களா? புல்தானா, யவத்மால், வாஷிம், வார்தா, அமராவதி, அகோலா ஆகிய இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. புல்தானாவில் விவசாயிகள் தங்கள் வேட்பாளராக ரவிகாந்த் துக்கரை நிறுத்தியுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தெஹ்ரியிலிருந்து பெரோஜ்கர் சங்கத்தின் வேட்பாளர் பாபி பவாரைப் போலவே செய்திகளில் இடம் பிடித்துள்ளார். ரவிகாந்த் துக்கரை நிறுத்துவதற்காக ஷிண்டேவும் அவரது அமைச்சர்களும் இங்கு பல கூட்டங்களை நடத்தியுள்ளனர். துக்காருக்கு போகும் வாக்குகள் யாருடைய வாய்ப்புகளை பாழாக்கும்? விவாதம் அதிகம். இது தவிர மராத்வாடாவில் ஹிங்கோலி, நாந்தேட் மற்றும் பர்பானி வரும். மராத்தா இடஒதுக்கீடு விவகாரம் பாஜகவை பலப்படுத்துகிறது என்பதை மகாராஷ்டிரா முடிவுகள் காட்டும். மகாராஷ்டிராவில் அதிக வாக்குப்பதிவு இல்லை. ஆனால் வங்காளத்தில் இன்று 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடந்த முறை 3 இடங்களிலும் 82% வாக்குகள் பதிவாகின. இன்று மாலை 5 மணி வரை 72% வாக்குப்பதிவு நடைபெற்றது. நீங்கள் வங்காளத்தில் தேர்தல்களை பார்க்கிறீர்கள். 3 இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒரே ஒரு சீட் என்ற கட்டம் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். உண்மையில் இந்த விஷயங்கள் குறித்து ஊடகங்களில் சரியான விவாதம் இல்லை. சரி, இப்போது அதன் நேரம் முடிந்துவிட்டது. வாக்கு சதவீதம் யாருக்கு வெற்றி, யார் தோல்வி என்பது பற்றி அதிகம் புரியவில்லை. ஒரு பகுதிக்குள் இருக்கும் வெவ்வேறு வாக்குச்சாவடிகளின் தரவு ஒரு வேட்பாளர் எங்கிருந்து முன்னிலை பெறுகிறார் என்பதை கூறுகிறது. 2ம் கட்ட வாக்குப்பதிவு ஒவ்வொரு கட்சி தலைவர்களின் பேச்சிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பொதுமக்கள், உங்கள் பிரச்சினைகளை இந்த தேர்தலில் கொண்டு வாருங்கள். இல்லையேல் இடஒதுக்கீடு என்ற சாக்கில், சில சமயங்களில் மங்களசூத்திரம் என்ற சாக்கில் முஸ்லிம்களை பிரதமர் வளர்த்து விடுவார். உங்கள் பிரச்சினைகளை நீங்கள் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும். வணக்கம், நான் ரவீஷ்குமார்.